ஆக இவ்வாறு காப்பு செடியை காப்பு செய்வதை அருளி செய்த ஆசிரியர் நூலை தொடங்குகின்றார். முதல் அதிகாரம் 13. முதுநிலை என்று சொல்லும் பொழுது மேலான இயல்பு, பதியினுடைய மேலான இயல்பு. மூன்று பொருள்களை சொல்கின்றோம், பதி, பசு, பாசம். சைவ சித்தாந்தத்திலே அதிலே பதி என்பது என்ன? இறைவன். பசு என்றால் உயிர்கள். பாசம் என்பது அந்த உயிர்களை இறைவனை சேர விடாமல் தடுத்து நிற்கின்ற பொருள். இவ்வாறு முப்பொருள்கள் பேசப்படுகின்றன. இந்த மூன்று பொருள்களிலே மேலான பொருளாக இருப்பது பதி. பதி மேலான பொருள் என்றால் அது எப்படி மேலான பொருளாக விளங்குகின்றது, அதனுடைய அந்த மேலான தன்மை எப்படி உள்ளது என்பதை விளக்கிச் சொல்லக்கூடிய அதிகாரம். ஆகையினாலே பதி முதுநிலை என்று இந்த அதிகாரத்திற்கு பெயர் வைத்தார்கள். அதுதாவது மேலாகிய இறைவனது இயல்பு என்று இந்த அதிகாரத்திற்கு விளக்கம் சொல்கிறார். அதிகாரம் என்று சொல்லும் பொழுது என்னவென்றால், இப்ப அரசனுடைய அதிகாரம் சொல்கின்றோம். அரசன் வந்து அப்படி இருந்தபடி இருக்கின்றான், ஆனால் அவனுடைய ஆணை அவனுடைய நாடு பூரா அவனுடைய ஆணையானது செல்கின்றது. அது மாதிரி பதி முதுநிலை என்ற பெயர் அந்த தலைப்பு மேலே உள்ளது. அந்த தலைப்புக்கு என்ன பொருள்? பதியினுடைய மேலான இயல்பு என்று பொருள். அந்த தலைப்பின் பொருளை, அந்த பதியின் மேலான இயல்பு என்ற அந்த தலைப்பின் பொருளை கீழே வரக்கூடிய அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களையும் அந்த தலைப்பின் பொருள் இருக்க வேண்டும். எப்படி அரசனுடைய அந்த ஆணையானது, அரசன் ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த அரசனுடைய ஆணையானது அவனுடைய நாடு முழுக்க பரவி இருப்பது போல, எப்படி பரவி இருக்கிறதோ அது போல இந்த பதி முதுநிலை என்ற அதிகாரம், அந்த அதிகார தலைப்பு மேலே இருக்க அந்த பதி முதுநிலை என்ற அந்த பொருளானது அந்த அதிகாரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களிலும், அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களிலும் அந்த பதிமுது நிலை என்ற கருத்து அந்த 10 குறட்பாக்களிலும் இருக்க வேண்டும். அதாவது அதிகாரம் என்பதற்கு விளக்கம் என்று சொல்லி இந்த விளக்கத்தினை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் தொல்காப்பிய விருத்தியிலே எடுத்துரைக்கின்றார்கள். அதுபோல இந்த பதிமுது நிலை என்ற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களும் பதிமுது நிலையைத்தான் எடுத்துச் சொல்லும். அதாவது பதியினுடைய மேலான நிலையினை எடுத்துச் சொல்லும். அதிலே முதல் குறட்பாவை நாம் பார்த்தோம் என்றால், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இது முதல் குறட்பா. இந்த குறட்பாவிலே என்ன செய்தியை சொல்கின்றார்கள்? பதியினை பற்றி தான் சொல்ல வேண்டும் என்றால் அதிகாரம் பதிமுது நிலை. பதியை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்றால் அந்த பதியினுடைய தலைமைப்பாட்டினை சொல்கின்றார்கள். அதற்கு எழுத்துக்களுள் முதன்மையாக இருக்கக்கூடிய அகரத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். நம்ம அ என்று சொல்கின்றோம், ஆனா என்று சொல்கின்றோம். ஆனா நூல்கள் வந்து ஆனா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆவண்ணா இப்படி நூல்களில் எழுத மாட்டாங்க. பேச்சு வழக்கில் ஆனா ஆவண்ணா சொல்ற. இப்ப நூல்களில் எப்படி எழுதுவார்கள் என்று சொன்னால், சாரியை சேர்த்து எழுதுவார்கள். சாரியை, எழுத்துக்களுக்கு சாரியை உள்ளது. கரம், காரம், கான். கரம் என்ற சாரியை சேர்த்து ஆ என்பதோடு கரம் சேர்த்து அகரம் சொல்வார்கள். அதில் அந்த கரம் என்பதற்கு எந்த பொருளும் கிடையாது. அகரம் அப்படின்னா ஆனான்னு அதுக்கு அர்த்தம். நெடிலுக்கு வந்து காரச்சாரியை சேர்த்து சொல்லுவாங்க ஆகாரம். ஆகாரம்னா என்ன? ஆவண்ணான்னு அர்த்தம். ஊகாரம் அப்படின்னா ஊவண்ணா. எழுத்துக்கள் அப்படிதான், நம்ம பேச்சு வழக்குல தான் ஊனா ஊவண்ணா. எழுத்து வழக்குன்னு வரும்பொழுது உகரம், உகரம்னா ஊனா. அது மாதிரி அகரம்னா ஆனா. இந்த ஆனா இருக்கின்றதே, இந்த ஆ என்ற எழுத்து இருக்கின்றதே, இது எத்தனையோ எழுத்துக்களில் இதுவும் ஒரு எழுத்துன்னு சொல்ல முடியாது. எல்லா எழுத்துக்களுக்கும் தலைமையான எழுத்தாக. அகரத்தை ஏன் தலைமையான எழுத்துன்னு சொன்னார்கள்? ஏன், அது அதுதான் முதல் எழுத்தாக இருப்பதனாலயா? முதல் எழுத்தாக இருப்பதனாலே அதற்கு முதன்மை வந்து விடாது. எதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால், ஏனைய எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் இந்த ஆனா கலந்து உள்ளது. இந்த ஆனா என்ற எழுத்தினுடைய கலப்பு இல்லாமல் வேறு எந்த எழுத்தும் இல்லை. ஏனைய எழுத்துக்கள் என்ன? அப்ப தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கு 247 எழுத்துக்கள் சொல்லி வருகின்றார்கள். ஆனால் நம்முடைய முதல் நூலாகிய, தமிழ் முதல் நூலாகிய தொல்காப்பியம் அப்படி சொல்லல. சிலர் ஆங்கிலம் 26 எழுத்துக்களிலே சுருக்கமாக அமைந்து இன்று உலகம் முழுக்க புகழ் பெற்று வருகின்றது. தமிழ்ல 247 எழுத்து வைத்துள்ளார்கள், அது எப்படி பிறகு சிறப்படையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் நூல்கள் தமிழ்ல 247 எழுத்துகள் சொல்லவில்லை. தொல்காப்பியத்தை பார்த்தோம் என்றால் அது தொடங்குகின்றது, எழுத்தெனப்படுவா அகர முதல் நகர இருவாய் 30 என்ப. 30 எழுத்துகள் தான் சொல்லியிருக்கு. உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, 12, 30, அவ்வளவுதான் தமிழ் எழுத்துக்கள். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவாவதுதான் ஏனைய உயிர்மை எழுத்துக்கள். எனவே அவை தனியான எழுத்துக்கள் அல்ல. ஆகவே 30 எழுத்துக்கள் என்றால் ஒளி வடிவம் வரி வடிவம் ரெண்டு சொல்வார்கள் எழுத்துக்களுக்கு. அதிலே ஒளி வடிவம் தான் சிறப்பாக எழுத்துன்னு சொல்லப்படும். ஆனா நாம எழுத்துனாலே நம்ம வரி வடிவத்தை நினைக்கும். ஆனால் நூல்களிலே எழுத்து என்று சிறப்பித்து சொல்லப்படுவது ஒளி வடிவம் தான். ஆனா நம்ம ஒரு வரி வடிவம் எழுதுறமே அந்த வரி வடிவம் கூட எழுத்துன்னு சிறப்பித்து சொல்லப்படாது. அ என்ற அந்த ஒளிதான் அது எழுதத்தக்க ஒளியாக இருப்பதனாலே எழுத்துன்னு சொல்லப்படுது. இப்ப வாகனங்கள்னா ஒளி எழுப்புகின்றன, இரைச்சல் ஒளி, அந்த ஒளியெல்லாம் எழுதத்தக்கதாக இல்லை. ஆனால் இந்த அ இ போன்ற இந்த ஒளி வடிவங்கள் எழுதத்தக்கவாக இருப்பதனாலே, வரி வடிவம் கொடுத்து குறிப்பிடத்தக்கவாக இருப்பதனாலே எழுத்துன்னு சொல்லப்படுகின்றன. அப்ப 30 எழுத்துக்கள் சொன்னாங்கன்னா 30 தான் ஒளி வடிவம். ஆனா ஆங்கிலத்துல வரி வடிவம் தான் 26, ஒளி வடிவம் நிறைய சொல்றாங்க. ஒவ்வொரு சொல்லோட சிலபிளுக்கும் அந்த ஒளி வந்து சொல்லுக்கு சொல் மாறுபடுகின்றது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க பா என்ற ஒரு ஒளி வடிவம் இருந்ததுன்னா எந்த சொல்ல இருந்தாலும் அது பான் தான் ஒழிக்கும். எஃப்னு சொல்றாங்க, சொற்கள்ல சேர்ந்து வரும்போது அது எஃப்னு ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை. பீன்னு சொல்றோம், சொற்கள்ல சேர்ந்து வரும்போது அது பீன்னு ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்புன்னு கூட ஒழிக்கும். அப்படி ஒரு ஒளி வடிவத்திலே ஒரு திட்டவட்டமான வரையறை இல்லாத மொழி ஆங்கில மொழி. ஆனாலும் அந்நாட்டினர் கல்வி கல்விகளிலே சிறந்து விளங்குவதனாலே அந்நாட்டினருடைய திறனை வைத்து அந்த மொழி வளர்ந்திருக்கின்றது. அதுபோல தமிழ்நாடும் பல வகையிலே சிறந்து ஓங்கினால் அந்த தமிழ் மொழி உலகமெங்கும் தலைத்து பரவுவதற்கு எந்த தடையும் கிடையாது. மொழி என்ற நோக்கில் பார்த்தால் அனைத்து சிறப்புகளையும் கொண்டுள்ள மொழி நம்முடைய தமிழ் மொழியாகும். அதிலே அகரம் மொழி முதலாக அந்த அகரம் முதன்மையான எழுத்தாக அமைந்திருப்பதே அதனுடைய சிறப்புக்கு தான் காரணம். ஆவண்ணா சொன்னாலும் சரி, ஈனா சொன்னாலும் சரி, அதுல ஆனாவின் கலப்பு உண்டு. ஆனா என்ற அந்த உயிரெழுத்து மற்ற 11 உயிரெழுத்துகளோடும் கலந்துள்ளது. அது மட்டுமல்ல மெய்யெழுத்துகளோடும் கலந்துள்ளது. ஈக்குன்னு சொல்லும்போது கூட அங்க ஆனாவினுடைய ஒளி கலந்துள்ளது. இதெல்லாம் பெரிய பெரிய இலக்கண உரையாசிரியர்கள் காட்டுகின்றார்கள். ஆகவே ஏனைய உயிரெழுத்துகளிலும் மெய்யெழுத்துகளிலும் இந்த அகரமாகிய உயிரெழுத்து எவ்வாறு நீக்கமின்றி கலந்துள்ளதோ அதுபோல ஏனைய உயிர்களோடும் உலகத்தோடும் இறைவனானவன் நீக்கமின்றி கலந்துள்ளான். எல்லா எழுத்துகளிலும் நிறைந்து எல்லா எழுத்துகளுக்கும் முதன்மையாக அந்த அகர உயிரெழுத்து எவ்வாறு விளங்குகின்றதோ அதுபோல எல்லா உயிர்களோடும் நீக்கமர கலந்து உலகங்களோடும் நீக்கமர கலந்து உயிர்களுக்கும் உலகத்திற்கும் தலைவனாக இறைவன் விளங்குகின்றான். இது வள்ளுவர் கையாண்ட ஓமைதான். வள்ளுவர் சொன்னதுதான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகின்றான். எழுத்தெல்லாம் அகர முதல பொருள் பண்ணும்போது அப்படி மாத்தணும். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன, உலகு ஆதிபகவன் முதற்றே. அதுபோல உலகமானது ஆதிபகவன் என்ற இறைவனை முதற்கடவுளாக கொண்டது. அதுபோல் இங்கே சொல்கின்றார்கள் அகர உயிர் போல் என்று தொடங்குகின்றார்கள். அகரமாகிய உயிரெழுத்து போல் அப்படின்றார்கள். அதிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அகரமாகிய உயிரெழுத்து போல் என்று சொன்னாலே அகரமாகிய உயிரெழுத்து எப்படி ஏனைய உயிரெழுத்துகளோடும் மெய்யெழுத்துகளோடும் நீக்கமின்றி கலந்து நிறைவேறுகின்றதோ அதுபோல எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எங்கும் என்று சொன்னால் பிற உயிர்களிடத்தில், பிற எல்லா உயிர்களிடத்தும், பிற சடமாகிய உலகப் பொருள்களிடத்தும் நிகரில் இறை, நிகரற்ற இறைவன் நிறைந்து நிற்கும். எல்லா உயிர்களிடத்தும் உலகங்களிடத்தும் நிகரற்ற இறைவன் நிறைந்து நிற்பான், பிரிப்பின்றி நிற்பான், அகர உயிர் போல் என்று ஓமை சொன்னார்கள். ஆக அகரத்தை இங்கு ஓமையாக சொன்னார்கள் என்றால் ஒரு ஓமை சொன்னால்தான் நமக்கு வந்து இறைவனுடைய தலைமை விளங்குங்கிறதுக்காக சொன்னார்கள். மற்றபடி அவனுக்கு ஓமையாக சொல்லத்தக்க பொருள் எதுவுமே கிடையாது. ஏன்னா தனக்கு ஓமை இல்லாதான். மணிவாசக பெருமானே சொல்லும் பொழுது குறிப்பிடுவார்கள், ஓய்வில்லாதன ஓமனில் இறந்தன. இறைவனுடைய திருவடியை குறிப்பிடுகின்றார்கள். ஓமனில் இறந்தன, ஓமையே கிடையாது. ஓமை சொல்ல முடியாத திருவடின்னு சொல்லிட்டு ஒன்மலர் தாள்னு அதை சொல்லுவாங்க, மலர் போன்ற திருவடிம்பாங்க. ஏன்னா ஓமை சொல்ல முடியாததாக இது இருந்தாலும் அதனுடைய சிறப்பு நாம உணரணும் அப்படின்னா ஒரு ஓமை சொல்ல வேண்டி உள்ளது. அதான் சொல்லற்கரியானே சொல்லி என்றார்கள். சொல்லற்கரியான சொல்லாமல் இருந்தாத, சொல்லற்கரியான இருந்தாலும் அவனை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சொல்லற்கரியானே சொல்லி மாதிரி ஓமலில் இறந்தனர் சொன்னாலும் ஒன்மலர் தாள்னு ஓமை சொல்லியே சொன்னார்கள். அதுபோலத்தான் இறைவனுக்கு ஓமையாக சொல்லத்தக்க பொருள் வேறு எதுவும் இல்லை என்றாலும் அவனுடைய தலைமைப்பாட்டினை நாம் ஓரளவுக்காவது உணர வேண்டும் என்றால் ஒரு ஓமையினை, ஏன்னா ஓமையில வைத்து சொன்னாதான் விளங்குங்கிறது நம்மளுடைய நிலைமை. தெரியாத ஒன்றினை தெரிந்த ஒன்றின் மூலமாகத்தான் நாம வந்து ஓரளவாவது அறிந்து கொள்ள முடியும். அதனால ஓமை சொன்னார்கள். ஆனாலும் அந்த அகர உயிர் இறைவனுக்கு ஓமை ஆகி விடாது, இறைவனுக்கு சமமாகி விடாது என்பதை உணர்த்தத்தான் நிகரின் இறை என்று அடை கொடுத்தார்கள். நிகரற்ற இறைவன், எல்லா வகையாலும் அவன் அகரத்தை போன்றவன் தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏதோ நமக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அகரத்தை எடுத்துக்காட்டாக சொன்னார்கள். மற்றபடி இறைவன் நிகரற்றவன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நிகரில் இறை என்று குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு சொல்லாட்சியும் பார்க்க வேண்டும். மேலும் அகரமானது அவ்வாறு எல்லா எழுத்துக்களிலும் கலந்திருந்தாலும் அது சடம், ஆனால் இறைவனோ ஞானமயமானவன், எனவே அறிவாகி என்று சொன்னார்கள். ஆகையினாலே இந்த செய்திகளையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த குறளுக்கு நாம் விளக்கம் காண வேண்டும். அகர உயிர்கோல் நிகரில் இறை எங்கும் நிறைந்து அறிவாகி நிற்கும் என்று நாம் கூட்டிக் கொள்ளலாம். ஆக இந்த குறட்பாவானது இறைவன் உலகு உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்று சொல்வதன் மூலம் அந்த இறைவனுடைய மேன்மையினை நாமெல்லாம் பாருங்க, நாம எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துல உள்ளவற்றை தான் அறிய முடியும். இப்ப தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் வந்திருக்கின்றன, அவற்றை சார்ந்துதான் நாம் அறிய முடியும். நாம அறிய முடியாது. இப்ப என்னெல்லாமோ வந்துட்டு சார் அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையா நினைக்கலாம். எத்தனை எத்தனை விஞ்ஞானம் என்ன செய்கின்றது, புது புது கருவிகளை நமக்கு தருகின்றது. விஞ்ஞானம் செய்வது அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. புதிய புதிய கருவிகளை தருவதன் மூலம் நம்முடைய வேலை எளிதாகின்றது, ஆற்றல் மிச்சமாகின்றது. விஞ்ஞான வளர்ச்சியை இப்படி சுருக்கமா சொல்லிடுது. ஆனால் இன்னொரு கோணத்தில் சிந்தித்தோம் என்றால் நாம் நிறைய கருவிகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலையில தான் அதை கொண்டு போய் விடுது. நமக்கு சார்புகள் அதிகமாகுது. நாம் வாழ்க்கையில ஓரளவுக்கு வளர்ந்து விட்டோம் என்றால் சில கருவிகள் இல்லாமல் முடியாது. வியாபாரம் மிகப்பெரிய அளவில் விரிவிந்து விட்டது, அப்ப செல்போன் வேணும். அதனால செல்போன் வசதி எல்லாம் வந்துட்டு வியாபாரம் வளருது. ஆனா செல்போன் இல்லாமல் முடியாது என்று நிலையும் பார்க்க வேண்டும். கம்ப்யூட்டர் இல்லாமல் முடியாது. அந்த சார்புகள் நமக்கு அதிகரிக்கின்றன. அது இந்த கருவியில ஏதாவது ஒரு கோளாறு வந்துட்டு அப்ப ஏற்படுத்த பாதிப்பு, அப்ப நம்மால் அறிய முடிகின்றதா? ஆகையினாலே நம்முடைய நிலை என்னவென்றால் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் உள்ளவற்றை அறிய முடியும். இங்க இருந்தா வீட்டில் உள்ளதை அறிய முடியாது, வீட்டில இருந்தா வெளியில் உள்ளவற்றை அறிய முடியாது. இப்படி ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவாகத்தான் நம்முடைய அறிவு உள்ளது. அதே ஒரு இடத்துல இருந்தாலுமே நல்லா கவனமா இல்லாவிட்டால் அங்க உள்ளதை கூட நம்மளால அறிய முடியாமல் போய்விடும். பேருந்து நிலையத்தில் இருந்து கொண்டே இந்த பேருந்தை கவனிக்காமல் விடுவதையும் பார்க்கின்றோம். ஆகையினாலே நம்முடைய அறிவு இப்படிப்பட்ட சிற்றறிவாக உள்ளது. இறைவன் தான் அறிவாகி எங்கும் நிறைந்து நிற்கின்றான். எல்லா பொருள்களிடத்தும் நிறைந்து நிற்கின்ற பேரறிவு. இதன் மூலம் இறைவனுடைய அந்த சர்வ வியாபகம் இருக்கின்றதே, எல்லா பொருள்களிடத்தும் நீக்கமர நிறைந்திருத்தல், அந்த ஒரு பண்பு மட்டுமல்ல, அந்த பண்பை சொல்லும் பொழுது ஏனைய எல்லா குணங்களும் இங்கே உய்த்துணரத்தக்க வகையிலே இருக்கின்றன. என்ன, அகரம் எப்படி எழுத்துக்களிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்றதோ அதனை போல இறைவனும் உலக உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று சொல்வதன் மூலம் நமக்கு என்னென்ன உண்மைகள் அறியப்படுகின்றன என்று சொன்னால், அப்ப எல்லாவற்றிலும் நீக்கவரன் இருந்திருக்கக்கூடிய பேர் ஆற்றல் அவனுக்கு உள்ளது. எனவே அந்த வரம்பில் ஆற்றல், வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. அது மட்டுமா, தடையின்றி எல்லா பொருள்களிலும் அவன் நிறைந்திருக்கின்றான், அறிவாகி நிறைந்திருக்கின்றான். ஞானமயமாக அறிவாகி நிறைந்திருக்கின்றான் என்பதிலே என்ன கருத்து என்றால், அவன் எந்தெந்த பொருள் எல்லாம் நிறைந்திருக்கின்றானோ அந்த பொருள்கள் எல்லாம் அவன் அறிவான் என்று பொருள். அதான் அறிவாகி நிறைந்திருக்கின்றான். எந்தெந்த பொருளெல்லாம் நிறைந்திருக்கின்றானோ அந்த எல்லா பொருள்களை பற்றியும் அவன் அறிவான். இப்ப எல்லா உயிர்களையும் நிறைந்திருக்கின்றான் என்றால் அந்த உயிர்கள் என்ன கருதுகின்றன, என்ன செய்கின்றன, எல்லாவற்றையும் அவன் அறிவான். என்ன செலுத்துறதே அவன் தான். அதான் அறிவாகி நிறைந்திருத்தல். அப்போ எல்லாவற்றையும் அறிகின்றான், தான் எந்த பொருள் எல்லாம் கலந்திருக்கின்றானோ அந்த எல்லா பொருளையும் அறிகின்றான் என்பதனாலே எல்லாவற்றையும் அறிதல் அந்த முற்றறிவுடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. எல்லா பொருளிலும் நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் உள்ளது என்பதனாலே வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற குணம் பெறப்பட்டது. எதிரெல்லாம் நிறைந்திருக்கிறானோ அந்த பொருளெல்லாம் அறிகின்றான் என்பதனாலே எல்லாவற்றையும் நிறைந்திருக்கின்றான், எனவே எல்லாவற்றையும் அறிவான் அந்த முற்றறிவுடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. சரி, இப்ப எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருக்கின்றானே, அப்போ அவனை தடுக்கக்கூடிய பொருள் எதுவும் கிடையாது. பாச தடை என்பது ஒன்று இருந்ததென்றால் எல்லாவற்றையும் அறிய முடியாது. ஏன்னா பாச தடை, அந்த தடை எதை தடுப்பது, அறிவை தடுப்பது. அப்ப அறிவை தடுக்கக்கூடிய தடை இல்லாதனாலதான் அவன் எல்லாவற்றிலும் நிறைந்து எல்லாவற்றையும் அறிகின்றான். எனவே பாச தடையிலிருந்து இயல்பாகவே நீங்கியவன், எனவே இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் என்ற குணமும் பெறப்படுகின்றது. எட்டு குணங்கள்ல இவையெல்லாம் வருகின்றதே. பேரர் அதாவது முற்றறிவுடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், இந்த குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றது. தன் வயத்தனாதல், பிற பொருளை சார்ந்திருப்பவன் வந்து எப்படி எல்லாவற்றிலும் நீக்கவனை நினைந்திருக்க முடியும்? பிற பொருளை சார்ந்திருப்பவன் அந்த பொருள் வழியில தான் தான் நிற்கணும். ஆனா சுவாமி எப்படி நிற்கிறார்? எல்லா பொருளையும் தன்வசப்படுத்தி அகப்படுத்தி நிற்கின்றார். ஆகவே இவன் தன்வயத்தநாதர் என்ற குணமுடையவன். இப்படி ஒவ்வொரு குணங்களாக நாம் பெற்றுவிடலாம். இந்த முதல் பாடலே நீக்கமர நிறைந்திருக்கின்றான், அறிவாகி நிறைந்திருக்கின்றான், எங்கும் நிறைந்திருக்கின்றான் என்று அந்த வியாபகத்தை தான் சொல்கின்றார். அந்த சர்வ வியாபகம் என்ற குணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தன்வயத்தநாதல் போன்ற குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. திருப்தி என்று ஒரு குணம், அதாவது வரம்பில் இன்பமுடைமை, அதான் திருப்தி. எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருப்பதனாலே அவன் எந்த பொருளையும் போய் சார்ந்து அதன் வழி நின்று அந்த பொருள்கிட்ட இன்பம் அனுபவிக்க வேண்டியது இல்லை. நாம எப்படி, நமக்கு ஒரு பொருள் இன்பம் தருகின்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, அந்த பொருளை பெறுவதற்கு நாம பல முயற்சிகளை எல்லாம் செய்யணும். இவனுக்கு அது தேவையில்லை, இவன் தான் எல்லா பொருள்களிலும் கடந்திருக்கின்றானே, எல்லா பொருளுமே இவன் வசமாக இவனுக்கு உள்ளதானே இருக்கின்றது. அப்ப வேற எந்த பொருளும் தரக்கூடிய இன்பத்தை விட இவன் தான் பெரிய பேரின்ப பொருளாக இருக்க வேண்டும். ஆகையினாலே அந்த வரம்பில் இன்பமுடைமை திருப்தி என்ற அந்த வரம்பில் இன்பமுடைமை என்ற குணமும் பெறப்படுகின்றது. இப்படி ஐந்து குணங்கள் பெறப்படுகின்றன. அதாவது முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், அதன் பிறகு இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தன்வயத்தனாதல், வரம்பில் இன்ப உடைமை என்ற குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. இனி பேரருள் உடைமைன்னு ஒரு குணம் இருக்கின்றது. பேரருள் பெருங்கருணை, அந்த குணத்தை அதைத்தான் அடுத்த குரல் பாவலே சொல்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள், எப்படி சொல்கின்றார்கள், நயமாக சொல்கின்றார்கள். பேர் அருள் என்பது அருள்னு சொல்லும்போதுதான் சிவபெருமானுடைய ஒரு பாதியே, அது அம்மை. அம்மை வேறு, அப்பன் வேறு அல்ல. அவன் உமை ஒரு பாகனாக இருக்கின்றான். இந்த உமை என்பவர் யார்? நமக்கெல்லாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனித்தனி ஆள், வேறு வேறு ஆள்கள். ஆனால் உமையும் சிவபெருமானும் வேறு வேறு ஆள் கிடையாது. சிவபெருமானுடைய குணம் தான் சக்தி, தான் உமை. சக்தி என்பது குணம், சிவசக்தி. அதனை சொல்கின்றார். அதன் மூலம் அப்படிப்பட்ட சக்தியாகிய பேர் அருளை உடையவன் என்பதை எப்படி உணர்த்துகின்றார் பாருங்க, ரொம்ப நயமாக சொல்கின்றார்கள். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தருஞ்சத்தி பின்னமிலான் எங்கள் பிரான். தன் நிலைமை, தன் நிலைமை என்பது என்ன? இது இரண்டாவது குரட்பா. முதல் குரட்பால தான் சொன்னார், எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உலகங்களிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றானே, அதுதான் அவனுடைய நிலைமை. அந்த பெருநிலைமை இருக்கின்றதே, எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருச்சலாகிய அந்த பெருநிலைமையினை அவன் கொண்டிருக்கின்றான். அந்த தன்னுடைய பெருநிலையினை மற்ற உயிர்களும் பெரும்படி செய்வான். அதாவது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், எல்லா அறிவும் உடையவன், அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருக்கான்னு வைங்க, அவன் வந்து தான் அந்த நிலையில இருக்கலாம், ஆனா தன்னுடைய அந்த பெருமைகள் எல்லாம் பிறரும் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனா இருக்கணும் அவசியம் இல்லையே. இந்த நிலைமையெல்லாம் தனக்கு தான் இருக்கணும், மற்றவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்களை தான் நாம பார்க்கிறோம். ஆனா இறைவனுடைய தனிச்சிறப்பு என்றால் என்னவென்றால், இறைவனுடைய தனிச்சிறப்பு இப்படி முற்றறிவு, வரம்பில் ஆற்றல், பாசங்களில் நீங்குதல் போன்ற பெருங்குணங்களை எல்லாம் அவன் வைத்திருந்தாலும் இந்த பெருங்குணங்களை எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்ற பெரும் கருணையினை உடையவன். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார, மண்ணுயிர்கள் நிலைபெற்ற உயிர்கள், உயிர்களுக்கு அழிவு கிடையாது, அதனால மண்ணுயிர்கள் என்று குறிப்பிட்டார். நிலைபெற்ற மற்ற உயிர்கள் எல்லாம் தன்னுடைய இந்த நிலைமையினை என்றும் நிறைந்திருக்கின்ற, அதன் மூலம் முற்றறிவு, வரம்பில் ஆற்றல், வரம்பில் இன்பமுடைமை என்ற இந்த பெருநிலைமைகள் எல்லாம் மண்ணுயிர்களும் சார, மண்ணுயிர்களும் பெறுவதற்கு தரும் சக்தி, உயிர்களுக்கும் இந்த சிவமான் தன்மையினை தருவது எது என்றால் அந்த சிவத்தினுடைய சக்தி தான். இந்த திருவருள் என்று சொல்கின்றோம், அதை சிவத்தினுடைய அந்த பெருநிலையினை உயிர்களுக்கு அருள்வது எது? திருவருளாகிய சக்தி. அந்த சக்தியிடமிருந்து பின்னமிலான் எங்கள் பிரான், பின்னமிலான் நீங்கி நீங்காமல் இருப்பவன், அந்த சக்தியிடமிருந்து எப்போதுமே நீங்காமல் இருப்பவன் எங்கள் பிரான், எங்கள் தலைவனாகிய சிவபெருமான். என திருவருள் என்பது சிவபெருமான் ஒருவனுக்கே உரியது. திருவருள் என்பது பாசத்தை போக்குவது. முதல்ல பார்த்தோம், பாசத்தை போக்கவல்லன் சிவபெருமான் ஒருவன் தான். ஆகவே அந்த திருவருள் அவனுக்கு தான் உரியது. அதனால்தான் எங்கள் பிரான் என்று சிறப்பாக குறிப்பிட்டார். தன் நிலைமை, அதாவது தன்னுடைய இந்த பெருநிலைமையினை முதல் குரட்பாவிலே சொன்னாரே, எங்கும் நீக்கவர நிறைந்திருத்தனாகிய அந்த தன்னுடைய பெருநிலைமையினை மண்ணுயிர்கள் சார, நிலைபெற்ற உயிர்கள் எல்லாம் சாரும்படி தரும் சக்தி, அருளக்கூடிய அந்த திருவருள் சக்தியிடமிருந்து பின்னமிரான் திருப்பின்றி இருப்பவன் எங்கள் பிரான், எங்கள் பிரானாகிய சிவபெருமான். அப்ப இந்த குரட்பாவில் என்ன பொருள் சொல்லப்பட்டது என்று சொன்னால், போன குரட்பாவிலே எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உலகங்களிடத்தும் சிவபெருமான் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அகர உயிரானது ஏனைய உயிரெழுத்துகளிடமும் மெய்யெழுத்துகளிடமும் எப்படி நீக்கமர கலந்திருக்கின்றதோ, அதுபோல சிவபெருமான் உயிர்களிடத்தும் சடமாகிய உலகமிடத்தும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது, அதன் மூலம் தன்மையத்தனாதல் முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை போன்ற பல குணங்களை பெற வைத்தார்களே. இத்தனை பெருங்குணங்கள் மட்டுமல்ல, இந்த பெருங்குணங்களை எல்லாம் உயிர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கருதக்கூடிய கருணையும் அவனுக்கு உள்ளது. அந்த கருணை குணமும் அந்த அருட்குணமும் உள்ளது. எனவே அவனுக்கு பேரொருள் உடைமை என்ற பண்பும் உள்ளது என்பதை எடுத்துச் சொல்வதுதான் இந்த இரண்டாவது குரட்பானுடைய கருத்து. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், உதவி மனப்பான்மை உடையவர்கள் பலரை நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். ஆனால் அந்த உதவி மனப்பான்மையோடு எந்த நேரமும் அவர்கள் அந்த உதவி மனப்பான்மையோடு இருப்பார்களா என்றால் சொல்ல முடியாது. ஐயா சிறந்தவர்கள் தான், ஆனா நேரம் பார்த்து காலம் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்றோம். நாங்க நல்ல மூடுதல் இருக்கும்போது போகணும் அப்படின்னு. ஒவ்வொரு நேரத்தில் அந்த உதவி மனப்பான்மை கொஞ்சம் குறையவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் இத்தனை பெருஞ்சிறப்புகளை உடைய சிவபெருமான் இந்த பெருஞ்சிறப்புகள் எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்ற அந்த கருணையோடு எப்போதுமே நீங்காமல் இருப்பவன். பின்னமிதான் எங்கள் அந்த கருணை சக்தியிடமிருந்து எப்போதுமே நீங்காமல் இருப்பவன் என்பதனாலே எப்போதும் நமக்கு சிவமாம் தன்மையினை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருக்கின்றார் சுவாமி. அப்போ அந்த பேரொருள் உடைமை என்ற குணம் பெறப்பட்டது. அதைத்தான் வந்து திருவம்பாவையிலும் அருமையாக சொன்னார்கள். திருவாசகத்திலே திருவம்பாவையிலே சொன்னார், சொல்வார்கள், கேளில் விழுப்பொருள்கள். கேளில் என்றால் என்ன? ஒப்பற்ற. கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டீரையோ என்று சொல்வார். விழுப்பொருள்கள் போது என்ன? அவனுடைய பல பெருங்குணங்கள் அதில் அடங்கும். இந்த தன்மையத்தனாதல் முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருத்தல் போன்ற இந்த பெருங்குணங்களை எல்லாம் விழுப்பொருள்கள் சொன்னார். விழுப்பொருள்கள்னா சிறந்த பொருள்கள், சிறந்த குணங்கள். ஆனா இந்த பேரருள் உடைமை என்ற குணம் இருக்கின்றதே, இது மிக மிக சிறந்த குணம். மற்ற ஏழு குணங்களை பார்க்கும்போது என்ன தெரிந்து கொள்கின்றோம்? சிவபெருமான் எவ்வளவு மேன்மையான நிலையிலே இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். ஆனா அந்த பேரொருள் உடைமைங்கிற குணத்தை பார்க்கும்போதுதான் இத்தனை மேன்மையான குணங்களையும் நமக்கும் அருள்வதற்கு அவர் காத்திருக்கின்றார் என்ற செய்தியை அறிந்து கொள்கின்றோம். அப்ப அவன் இவ்வளவு பெருங்குணங்களோடு திகழ்வது மட்டுமல்ல, அந்த பெருங்குணங்களை நமக்கும் அருள வேண்டும் என்ற இரக்கத்தோடு கருணையோடு இருக்கின்றாரே, அதுதான் மிக மிக சிறப்பானது. ஆகையினாலே அந்த குணத்தை தனியாக சொன்னார். கேளில் பரங்கருணை என்று பிரித்தெடுத்து சொன்னார்கள். கேளில் விழுப்பொருள்கள், கேளில் பரங்கருணை என்று சொன்னார்கள். அதுபோலவே இங்கும் இந்த பேரல் உடைமை என்ற குணம் மிகச்சிறந்த குணமாக உள்ளதனாலே இதை ஒரு குரட்பாவிலே தனியாக வைத்து சொன்னார்கள். அது மாதிரிதான் இன்னும் சில குணங்களையும் தனியாக சொல்வார்கள். தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சத்தி பின்னமிரான் எங்கள் பிரான். முதற் குரட்பாவிலே உணர்த்தப்பட்ட எங்கும் நிறைந்து இருத்தராகிய அந்த பெருநிலையினை நிறைவேற்ற உயிர்களும் பெரும்பொருட்டு அந்த உயிர்களுக்கு அந்த பெருநிலையினை வழங்கக்கூடிய திருவருட் சக்தியோடு எப்போதும் நீங்காமல் இருப்பவன் எங்கள் பிரான் என்று இந்த பாடலினை அருளி செய்கின்றார்கள். அப்போது நமக்கு ஒரு ஐயம் எழுகின்றது. அவனுடைய பெருநிலைமையினை நாம் பெற வேண்டும் என்று அவனே விரும்புகின்றான். அப்ப நாம் எப்படி நடந்து கொண்டால் அந்த சிவமான் தன்மையினை நமக்கு சிவபெருமான் வழங்குவாரோ அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த நெறிப்படி நடந்து கொண்டால் சிவமாம் தன்மையினை நாமும் அடையலாம் என்ற ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும் போது ஒரு ஐயமும் ஏற்படுகின்றது. என்னவென்றால், அந்த சிவமாம் தன்மைதான் பெருமற்றுள் எல்லாம் பெரிய பேரா? அதைவிட சிறந்த பேரு வேறு இருக்க முடியாதா? முதல் குரட்பாளர் சொன்னார், நிகரின் இறைன்னு சொல்லிட்டார், நிகரற்ற இறைவன். ஆகவே நிகரற்ற இறைவனுடைய தன்மையை நாமும் அடைஞ்சிட்டோம்னா அதைவிட ஒன்னும் பெரிய சிறப்பு நமக்கு வேற இல்லை. ஆனாலும் அவன் நிகரற்றவன் என்பதை இன்னும் நன்றாக நமக்கு உளங்கொள்ளும் பொருட்டு விளக்குவதுதான் அந்த மூன்றாவது குரட்பாவினுடைய செய்தி. அதன் மூலம் நிகரற்ற இறைவன் என்பதிலே நமக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆகவே அவன் தன்மையை பெறுவதே பெறுபவற்றுள்ளெல்லாம் சிறந்த பேரு என்ற தெளிவு உண்டாகும். அதை உண்டாக்கும் பொருட்டு மூன்றாவது குரட்பாவினை அருளி செய்துள்ளார்கள். அந்த மூன்றாவது குரட்பாவினை வருகின்ற வகுப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய திருவருட்பயன் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த திருவருட்பயன் ஞானசாத்திர சிந்தனைக்கு குருவர் வழங்கிய சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். திருச்சி சம்பளம்.